بسم الله الرحمن الرحيم.
இப்ப அந்த லா இலா இல்லல்லா என்ற கலிமாவை சொல்லி கதவை தொடர்ந்து என்ன செஞ்சாச்சு, ரூமுக்குள்ள வந்தாச்சு, இஸ்லாத்துக்குள்ள வந்தாச்சு. இப்ப இந்த ரூம்ல இருந்து கொஞ்சம் பேர் அவுட் ஆக போறாங்க, என்ன வெளியேற போறாங்க. வானவாப்பா வெளியேறாத, அங்க பெரிய கூலாயிருக்கு, விளங்க கடும் வெயில் அடிக்குது, இதுக்குள்ள நல்ல ராகத்தா இருக்கு என்று சொன்னாலும் அப்படியெல்லாம் இல்லை, நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணி பார்க்க வேணும் என்று கொஞ்சம் பேர் இருக்கின்றார்கள். இப்ப இந்த இஸ்லாத்திலிருந்து இந்த கலிமாவை சொன்ன மக்கள் எப்படி அவுட் ஆகுவாங்க, வெளியே போவாங்க. இந்த இஸ்லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன? தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு, உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு. அதே போன்று இந்த கலிமாவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதுவும் நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கிறது. அதுல ஒன்று ஆக மோசமானது தான் அது, ஆக மோசமானது என்னது அது? ஆ மாஷா அல்லாஹ், அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. நாம் எவ்வளவு முஸ்லீமாக இருந்தாலும் கலிமா சொல்லி இருந்தாலும் இணை கற்பித்து விட்டோம் என்று சொன்னால் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்து விட்டோம், வெளியேறி விட்டோம். ஒரு ஆள் தெரியாம செய்திருந்தால் அது வேற விஷயம், நல்ல தெளிவு கிடைத்ததன் பின்னாலும் அதில் உறுதியாக இருந்தால் அவர் என்ன செய்வார், இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுவார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, இணை வைக்க கூடியவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். முடிஞ்சு, அங்கல சைட்ல போறது கொண்டுமே இல்லை, மன்னிக்க முடியாது, அப்படிதானே? அது அல்லாத மற்ற பாவங்களை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். இப்ப நமக்கு ஒரு ஒரு ஆயுதம் ஒன்று கிடைச்சிட்டு, என்ன ஆயுதம் தெரியுமா? சிறுக்கு செய்யாம இருந்தா சொர்க்கம் போகலாம், சிறுக்கு செய்யாம இருந்தால் சொர்க்கம் போகலாம், மற்றதெல்லாம் செய்யலாம். மற்றதெல்லாம் என்ன செய்யலாம்? களவெடுக்கலாம், போய் செல்லலாம், அவனத்தை திருடலாம், நம்பிக்கைக்கு மோசடி செய்யலாம். ஏண்டா இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பி, சிறுக்கத்தான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், மற்றதெல்லாம் மன்னிப்பானே எடுத்துக்கொண்டாங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான், நாடியவர்களுக்கு மன்னிப்பேன் என்ற துண்டை இவங்க எடுத்துட்டாங்க, எடுத்து சிறுக்கு செய்யாம இருந்தா அல்லாஹ் மற்றதெல்லாம் என்ன செய்வான், மன்னிப்பான் என்றுதான் மக்களுக்கு இப்ப தெரியும். அதனால அவர் நல்ல தௌஹீத்வாதியா இருப்பார், தொழுகைக்கு ஆக கடைசியா வருவார், இல்ல வராமலும் இருப்பார். விளங்க, நல்ல தௌஹீத்வாதியா இருப்பார், கடன் கொடுத்தீங்கன்னா எடுக்கவே ஏலா, எடுக்கவே ஏலா. என்ன செய்தி பா, இப்படி கடன் தந்தனே உங்களுக்கு, என்ன செய்தி? ஆ தந்தீங்களா, அது சரி, அதை பத்தி பேச்சும் இல்லை கதையும் இல்லை, கோல் அடிச்சா ஆன்சரும் இல்லை. ஏன்னா தௌஹீத்வாதி அவர், அவர் என்னவாதி, தௌஹீத்காரால் அல்லாஹ் ஷிர்க தவிர எல்லாத்தையும் மன்னிப்பான், வேண்டிய மாதிரி கடன் எடுப்பன் கொடுக்க மாட்டேன், கடன் எடுப்பேன் கொடுக்க மாட்டேன், பேசுறது நான் விரும்பியத்தை பேசலாம். இது மிகவும் தவறான ஒரு கருத்து, என்ன செய்யப்பட்டிருக்கு, இப்படி உள்ளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா கடனில் சரியான மோசடி, சரியான மோசடி, ஆதாரம் எல்லாத்தையும் மன்னிப்பான் சிறுக்க தவிர, இதுதான் ஆதாரம். அப்ப அல்லாஹ் சொல்லும் பொழுதே மனிதன் இப்படி எல்லாம் ஆதாரம் பிடிப்பான் என்று தெரியும். அதனால என்ன சொல்லிட்டான், நாடியவர்களுக்கு தான் மன்னிப்பேன், இப்படி வேணுமெண்டெல்லாம் செஞ்சிட்டு வா, உன்னை நான் பார்த்துக்கிறேன், அதுதான் அர்த்தம். வேணுமெண்டெல்லாம் செஞ்சிட்டு வந்தா அதுக்கு நான் உன்னை பார்த்துக்குவேன். இப்படி ஒரு ஒன்று ரெண்டு கட்டங்களை தெரியாம அப்படி செஞ்சுப்பட்டா என்ன செய்யலாம், மன்னிக்கலாம். ஒருவன் ஒருக்க களவு எடுத்தான்னு வச்சுக்கோமே, பிடிபட்டான், சாப்பிட வசதி இல்லை பாய், எடுத்துட்டேன், சரி போங்கண்டாச்சு. இவர் இதையே தொழிலாக்கினார் என்ன சொன்ன, நம்மளை நஷ்டவாளி ஆக்கிடுவான், அப்படித்தானே ஏழை ஆக்கிடுவார். அதுக்கு முத நாம பார்த்துக்கணும், அதுக்கு முத நம்மளை நாம பார்த்துக்கணும். அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னது? ஷிர்க்கு. ஷிர்க்கு செய்தால் காபிர்கள் எவ்வாறு நரகமோ அதே போன்று முஸ்லீமாக இருந்தால் நிரந்தர நரகம், நிரந்தர நரகம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மிக பெரிய உரிமைகள் ஒன்றுதான் என்னது? வணக்கம். அதுல யாரையும் கையடிக்க உடுவதை அல்லாஹ் விரும்பவே மாட்டான், அப்படிதானே? இன்றைக்கு நாம் உலகத்தில் சின்ன சின்ன விஷயங்களே பார்க்குறோம். இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு பொம்பளைய கல்யாணம் முடிக்கன்னு சொன்னால் அவர் ஒரு 17-18 வயசுல முடிப்பார். ஒரு 17 வச்சுக்கோமே, 17-18 வயசுல முடிச்சா அந்த பொம்பளைய கல்யாணம் முடிச்சு இவர் பாதையில போகக்குள்ள ஒருவர் வாராரு. வந்து இவர்ற பொண்டாட்டியோட என்ன செய்தி, சோமா இருக்கீங்களா? மாப்பிள்ளையோட பேசவும் இல்லை, கணவனோட பேசவும் இல்லை, பொண்டாட்டியோட என்ன செய்ய சோமா இருக்கிறீங்களா என்று பெய்த்து வாரன்ட்டு பெய்த்தாரு. மாப்பிள்ளை என்ன செய்வாரு? கணவன் இப்படி ஒரு பார்வை பார்ப்பாரு, அப்படித்தானே? சரி, அதை விட்டுட்டாருன்னு வைப்போமே. இப்ப பெருநாள் வருகுது, அன்றைக்கு சலாம் சென்னவர் நல்ல ஒரு உடுப்பையும் ஒரு நகையும் எடுத்துக்கொண்டு வந்து இவர் பார்த்து கொண்டிருக்க பொண்டாட்டி கிட்ட கொடுத்தார். இப்ப என்ன நடக்கும்? நல்ல விஷயம் செய்றீங்க மாஷா அல்லாஹ், தொடர்ந்து செய்யுங்க என்று சொல்லுவாரா? என்ன நடக்கும்? கொலைதான் நடக்கும், அப்படித்தானே? ஆனா இதற்கு 17 வயது வரைக்கும் இவர் காணவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, சாப்பாடு கொடுக்கவும் இல்லை, உடுப்பு வாங்கி கொடுக்கவும் இல்லை, நகை வாங்கி கொடுக்கவும் இல்லை. கொடுத்தாரா? ஒன்றுமே இல்லை. அந்த கணவன் என்ற அந்த மனைவி என்ற உரிமையை எடுத்த உடனே இவர் இனி பெரிய ஆளுண்டு, பெரிய ஆளுண்டு. இவர்த உரிமையில யாராவது கையை போட்டாய் மகனே, வெட்டி போட்டுருவன், வெட்டி போற்றுவன் என்ற நிலப்பாட்டில் இருக்கிறார். இதுக்கு 18 வயசுக்கு பிறந்ததான் இவர் சொந்தமாக்கி கொண்டார். அப்ப நாம தாயுடைய வயிற்றில் இருந்ததிலிருந்து சாகரத்திலிருந்து செத்தத்துக்கு பின்னால மரும நாளை இதெல்லாம் பொறுப்பெடுக்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா. அப்ப இவர்த சின்ன உரிமையில இதுக்கடல தலாக்கு சொன்னா முடிஞ்சு, ஓடி போயிருவாங்க, அப்படித்தானே? அப்படி இருந்தும் அந்த சின்ன உரிமையில கைய போட்டதுக்கு இவருக்கு கடுமையான கோபம் என்று சொன்னா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா உன்னுடைய ஆரம்பம் தொடக்கம் இறுதி வரைக்கும் உனக்கு அவன் பொறுப்பா இருக்கிறான் என்று சொன்னா அவனுடைய உரிமையில கைய வச்சா அவன் உடுவானா? உடவே மாட்டான். அதுதான் சொல்றான், எல்லாத்தையும் நாடினா நான் மன்னிப்பேன், இதுக்கு மட்டும் நம்மள்ட்ட மன்னிப்பு கிடையாது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா சொல்லியிருக்கிறார். அப்ப எனவே முதலாவது அம்சம் என்ன? இஸ்லாத்தை விட்டு அவுட் ஆக்கக்கூடியது ஷிர்க்கு. அந்த ஷிர்க்கு பல வடிவங்கள்ல வந்திருக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில். அதுல ஒன்று என்ன? கபர்களுக்கு பெய்து மரணித்தவர்களிடம் என்ன செய்யறது? பிரார்த்தனை செய்வது, கபரை சுத்தி வலம் வருவது, நாம நேர்ச்சி வைப்பது. என்னுடைய யா அல்லாஹ், சவுதியிலிருந்து இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்க? எக்ஸிட் பண்றாங்க. நம்மளுக்கு சம்பளம் கூட்டாட்டிலும் பரவாயில்லை, சலரிய அதே சலரியா வச்சாலும் நான் ஓகே, ஆனாலும் என்னைய நாட்டுக்கு மட்டும் அனுப்பப்படாது, எனக்கு அந்த லெட்டர் வரப்படாது. அப்படி வராம இருந்தா நான் முஹிதீன் ஆண்டகைக்காக வேண்டி ஒரு மாட்டறுத்து கொடுத்துருவன் என்று சொன்னாரு. சின்ன ஒரு விஷயம் தான், அப்படித்தானே? இப்ப நிறைய பேர் சொல்றாங்க நம்மள்கிட்ட, மௌலவி இனி நமக்கு சலரி கூட்டுவது தேவையில்ல, நம்ம என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு இப்ப கடிதம் தராம இருந்தா சரி நாட்டுக்கு போண்டு, அதே சலரில் நாம வேலை செய்ய தயார். எல்லாரும் இப்ப டைமுக்கு வேலைக்கு போறாரு, கோல் அடிச்சா எங்க நான் வேலையில தான் இருக்கிறேன். 7 மணி என்றா 6:59 சைன் நடக்குது, 8 மணிக்கு வெளியாகணும் என்ன 8:05 சைன் வைக்கிறாரு. ஏன் முதலாளி பார்க்கணும், மாஷா அல்லாஹ், இவனை அனுப்பவே கூடாது, இவனை அனுப்பவே கூடாது. காலையிலிருந்து இவன் நேரத்தோட வந்து வேலையை விட்டு போகும் பொழுது நேரம் சென்று போறான், இவனை தொடர்ந்து வச்சுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சைன் நடக்குது. சைன் என்ன செய்யுது? நடக்கு. அப்ப எனவே உரால் என்ன செஞ்சாரு, நீயத்தை வச்சாரு, இந்த மொய்தீன் ஆண்டகையே இப்படி ஒன்று நடந்து அவங்களுக்கு ஒரு மாட்டை அறுத்துருவன். அப்படிதானே, இப்ப என்ன இஸ்லாத்தை விட்டு அவுட் ஆகி போயிட்டார். அதே போல துவா கேட்கக்குள்ள, யா அல்லாஹ், இந்த துவாவை எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய மரக்கட்ட அவுளியாவின் பொருட்டால் என்று கேட்டால், எந்த அவுளியா? மரக்கட்ட அவுளியா. அவர் எங்கிருந்து வந்தார்? தன்னில மிதந்து வந்தார். மரக்கட்ட என்ன செய்யும்? தன் நிலமிதக்கும் தான். அது கடைசியாக ஒரு இடத்துல போய் நிற்கும். இவர் பார்த்தானே எல்லாமே தாண்டு அங்களை போயிட்டு இது மட்டும் வந்துட்டு, அப்ப இது அவுளியா, இது அவுளியான். அப்ளிகேஷன் இருக்கு. அப்ப எனவே இந்த கபறுகளோ அல்லது மரணித்தவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்வதோ மற்றவர்களுக்கு அறுத்து பலியிடுவதோ இந்த காரியங்கள் எது செய்தாலும் என்னதான், அல்லாவுக்கு இணை வைத்து விட்டார்கள், இஸ்லாத்தை விட்டும் என்ன அவுட் ஆகி விட்டார்கள். இது ஆக முக்கியம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் ஒரு சின்ன வயதை உடையவர், நபி அவர்களுடைய வாகனத்துக்கு பின்னால ஏத்தி கொண்டு போறாங்க. யார? முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு. ஏத்தி கொண்டு போகும் பொழுது, யா முஆத், முஆதே, அததரி ஹக்குல்லாஹி அலா இபாதி, அல்லாவுக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்னவென்று உனக்கு தெரியுமா? அதே போன்று அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று உமக்கு தெரியுமா என்று கேட்டபொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள், அல்லாஹு வரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் அது தெரியும். அப்ப எக்ஸாம்ல கேள்வியில கேட்டா நீங்க என்ன செய்ய வேண்டும், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் என்னுடைய பதில் அமைகிறது, என்னது, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும். ஏண்டா இதை எழுதினாய்? குர்ஆன் ஹதீஸ்ல அப்படித்தான் வந்திருக்கு, குர்ஆன் ஹதீஸ்ல அப்படித்தான் வந்திருக்கேன்டா, வீட்டுக்கு தான் போகணும், வீட்டுக்கு தான் என்ன போகணும். அப்ப அதுவும் கூடாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது நாம் ஒரு பதில சொல்லக்கூடாது. காரணம் என்ன? அவர்கள் கூடுதலாக பெரும் விஷயங்கள் என்ன செய்யலாம், சொல்லலாம். அதுக்காக அல்லாஹு வரசூலுஹு ஆலம். அதே போல தெரியாத விடயம் இருந்தாலும் சொல்லலாம். நல்லா எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் தந்து, புக் எல்லாம் தந்து, படித்தும் தந்து, அதுக்கு பிறகு அல்லாஹு வரசூலுஹு ஆலம் சரி வருமா? சரி வராது. ரைட். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை அவனுக்கு இணை வைக்க கூடாது. ஒன்றே ஒன்றுதான், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது. அப்படி அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் அல்லாஹுவை அவர்கள் வணங்கினால் அல்லாஹ்வுக்கு ஒரு கடமை இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் சும்மா அல்லாஹ்வுக்கு கடமை என்று சொல்லுகின்றார்கள். என்னது? அவரை நரகத்தில் போடாமல் இருப்பது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காம அல்லாஹுவை வணங்கினால் அல்லாஹ்வுடைய கடமை என்ன? அந்த அடியானுக்கு நரகம் இல்லை, நரகம் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நாம் எங்களை என்ன செய்ய வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது முதலாவது. இதுல பங்குகள் அப்படி இப்படி எல்லாம் இருக்கு, பெரிய சிறுக்கு, சிறிய சிறுக்கு, அதெல்லாம் அது வேற வேற பாடங்கள் என்ன செய்யலாம், படித்துக் கொள்ளலாம். அடுத்த விஷயம், இரண்டாவது அம்சம், இஸ்லாத்தை விட்டு அவுட் ஆக்கக்கூடிய இரண்டாவது அம்சம் என்னது என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு தரகரை ஏற்படுத்தி வச்சுக் கொள்றேன். லோயர், புரோக்கர், எது சரி விளங்குதா? என்னன்னு சொன்னா, இவரை தொழவும் மாட்டாரு, வணக்கங்கள் செய்யவும் மாட்டாரு, அவர் நினைத்த காரியங்கள் உலகத்தில் நடத்துவாரு. அதுக்கு பிறகு இந்த அவுளியா அல்லாஹ் கிட்ட சொல்லணும், யா அல்லாஹ், அவரு தொழுதாரு, அவரு நோன்பு வச்சாரு, நல்ல காரியங்கள் செஞ்சாரு, எனவே நம்மளோட சிபாரிசுல என்ன செய்ய, கொஞ்சம் அவரை பார்த்து சமாளிச்சுடு சொல்லணும். உண்மையான அவுளியா சொல்லுவாரா? இத தொழாத ஆளை பார்த்து தொழுதன்னு சொல்லுவாரா? வணக்கங்கள் செய்யாத ஆளை பார்த்து வணக்கம் செய்தன்னு சொல்லுவாரா? நிச்சயமா சொல்ல மாட்டார். அப்ப இவர்கள் ஒன்றுமே வணக்க வழிபாடுகள் ஒன்றும் செய்வதும் கிடையாது. அல்லாவுக்கும் இணை வைப்பது, அதுக்கு பின்னால அவுலியாக்கள் எங்களை பாதுகாப்பார்கள், அவுலியாக்கள் எங்களை பாதுகாப்பார்கள் என்று சொல்லி அவர்களை தரகர்களாக என்ன செய்திருக்கின்றார்கள், வைத்திருக்கின்றார்கள். இனி இதுக்கு பெரிய ஒரு காரணம் இனி அது உங்களுக்கு தெரியும். உடனே ஒரு உதாரணம், இப்ப ஜனாதிபதியை சந்திப்பதா இருந்தா நாம டிரெக்டா சந்திக்க முடியாது தானே, அதனால ஒரு அமைச்சரை பிடிச்சிதான் என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும். அது உண்மை நல்லம். இப்ப நம்மளை பத்தி இந்த ஜனாதிபதிக்கு தெரியுமா, அமைச்சர் கூட்டி கொண்டு போய் சொன்னா தான் தெரியும், அவனே ஒரு மடையன், யாரு ஜனாதிபதி, அப்படித்தானே, எங்களை மாதிரி மனிதன் தானே, மறைவான ஞானம் இருக்கா, மடையன் என்று சொன்னா மறைவான ஞானம் கிடையாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுக்கு இன்னால் இன்னால் இன்னாருடைய மகன் என்றெல்லாம் சொல்ல வேண்டுமா, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் எந்த மூலையில் எந்த முடுக்கில் ஒரு இளவிழுந்தாலும் அல்லாவுக்கு என்ன தெரியும், அதனால அவனுக்கு என்ன புரோக்கர் தேவையில்லை. அப்படி தேவன்னு சொன்ன அர்த்தம், இந்த ஜனாதிபதிக்கு எப்படி சரியா விளப்பம் இல்லையோ அதே மாதிரி அல்லாவுக்கும் என்ன விளப்பம் இல்லை, சொன்னாத்தான் விளங்கும் என்றிருந்தால் அவர் அல்லாவே இல்லை, அல்லாவே இல்லைன்னு வந்துடும். அதனால இது பெரிய பாதிப்பான கருத்துக்களை ஏற்படுத்துவது தான் என்ன இந்த புரோக்கர் தரகர் வைக்கியது. அப்ப அப்படி வச்சாலும் என்ன இஸ்லாத்தை விட்டும் அவர் வெளியேறி விடுவார். அடுத்த முக்கியமான விஷயம், அதுக்கு ஒரு வசனம் ஒன்றைக்கு நீங்க வேணுமென பாத்துக்கோங்க, சூரத்து ஜுமர் மூன்றாவது வசனம், சூரத்து ஜுமர் மூன்றாவது வசனம். மூன்றாவது அம்சம் இது மிக முக்கியமானது, இடையிடையே வரும் மிக முக்கியமானதா, ரைட். என்னன்னு சொன்னா காஃபிர்களை பார்த்து காஃபிர் என்று சொல்வது கிடையாது, அல்லது அவர்களுடைய அந்த நிராகரிப்பில் இவருக்கு சந்தேகம் இருப்பது. காஃபிரை பார்த்து நாங்க காஃபிர் தான் சொல்லணும், அப்படிதானே. இப்போ நாள் கேட்கிறாரு, ஒரு ஹிந்து மதத்தவர் இருக்கிறார், அல்லது பௌத்த மதத்தைச் சேர்ந்த ஒருவர் இருக்கிறார், அல்லது கிறிஸ்டியன் யாரோ ஒரு ஆள் இருக்கிறார், இவர் முஸ்லீமா காஃபிரான்னு கேட்கிறார், நாம் என்ன சொல்ல வேண்டும், காஃபிரண்டா காஃபிரண்டு சொல்லணும். எங்கடாக்கள் பாவம் பார்க்கிறாங்களாம், என்ன பாவம், இரக்கமாம் அவர்கள். மௌலவி உள்ளத்தால் அவர் ஏற்றிருந்தா, உள்ளத்தால அவர் ஏற்றிருந்தா, அதுக்கு நாம பொறுப்பா உள்ளத்தால் ஏற்றத்துக்கு, அப்படித்தானே. வாயால சொல்லக்கூடியதுக்கு தான் எங்களுக்கு நாங்க பொறுப்புதாரிகள், உள்ளத்தால நினைச்சதெல்லாம் நாம பார்த்துக் கொண்டிருக்க முடியுமா, முடியாது. எனவே காஃபிருடைய விஷயத்தில் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது, காஃபிர் என்றால் காஃபிர் என்று உறுதியாக என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் யகூதிகளை நசாராக்களை பௌத்தர்களை ஹிந்துக்களை இவர்களுடைய விஷயத்தில் நாம சந்தேகம் கொள்வதற்கு தேவையே இல்லை, அவர்களை காஃபிர் என்ன செய்யலாம் சொல்லலாம், அதுல இரக்கம் காட்டக்கூடாது, அது ஏகோவித்த முடிவு. இன்னொன்றைக்கு காஃபிர் என்று சொல்றா இல்லையா, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன என்று கேட்டால், இப்ப தொழாத ஆள் இருக்கிறார், அப்படிதானே, தொழாத ஒரு ஆள் இருக்கிறார், இப்ப இவரை நாம காஃபிர் என்று சொல்வதா இல்லையா, மன் தரக்க சலாத்த ஃபகது கஃபர, தொழுகையை விட்டவன் காஃபிராகி விட்டான். இந்த அடிப்படையில் நம்ம சொந்த சகோதரர்கள் இருக்கின்றார்கள், நாம வீட்டுக்கு போறோம் கதைச்சு கொண்டிருக்கிறோம், இருக்கக்குள்ள நான் யார் தெரியுமா, ஒரிஜினல் தௌஹீத்வாதி, நீ காஃபிர், நீ என்ன காஃபிர், அந்தால் என்ன செய்வார், திகச்சு போயிடுவார், என்னடா நம்மளை பார்த்து ஒரே இடத்துல காஃபிர் என்று சொல்லிட்டான், நீ தொழுவது கிடையாது, நீ தொழுவது கிடையாது. இந்த விஷயத்தில் இத்திஃபாக் இல்லாத விஷயம் ஏன்னா, இன்னொரு ஹதீஸ்ல முத்த அம்மிதன் என்னது வேடமென்று விட்டால் என்று இன்னொரு ஹதீஸ்ல வருது. அப்ப இப்படி இரண்டுக்கும் இடன்பாடான ஒரு செய்தி இருந்தால் அதுல நாம உறுதியான ஃபத்வா சொல்லக்கூடாது, எது காஃபிர் என்று, காஃபிருடைய விஷயத்தில் விளங்குதா, இதுல வந்து உறுதியாக நமக்கு தெரியும் காஃபிர் என்று, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப இதுல என்ன செய்ய வேண்டும், காஃபிர்களுடைய விஷயத்தில் உறுதியாக காஃபிர் என்று சொல்ல வேண்டும், முஸ்லீம்களுடைய சில காரியங்களுக்கு காஃபிர் என்று சொல்றா இல்லையான பிரச்சனை இருக்கு, அப்படியா கொந்த விஷயத்தில் தெளிவாக காஃபிர் என்று சொல்லக்கூடாது. அப்ப தொழுகையை விட்டவன் காஃபிர் என்று இருக்கித்தானே ஹதீஸ்ல, அதுக்கு இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருகிறது, வேண்டும் என்று. அதே நேரத்தில் நீங்க போய் கேட்கறீங்க அவர்கிட்ட என்ன செய்தி என்று, அவர் சொல்றாரு தொலை வேணும் இன்ஷால்ல வார்னே என்றுதான் சொல்றாரு. கூடாது, தொழுகை ஒன்று இல்லை, இஸ்லாத்தில் கிடையாது, நீங்கெல்லாம் சும்மா உங்களோட தேவைக்கு செய்கிறீங்க அப்படி எல்லாம் சொன்னாருன்னா அது விஷயம் வேறு. நீங்கள் பேசக்குள்ள அவர் சொல்கிறார் என்ன, தொலை வேணும் இன்ஷால்ல வார்னே என்று தான் சொல்கிறார். இன்ஷால்லா வார்னே என்று சொல்கிறார். அப்போ இவரை நாம் என்ன செய்ய முடியாது, முடிவாக காஃபிரண்ட என்ன ஒப்படைக்க கூடாது. அது ஒன்று. அப்போ எனவே தெளிவான காஃபிருக்கு நாம் காஃபிரண்ட என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும், அதில் சந்தேகம் வைக்கக்கூடாது. இது மூன்றாவது. நான்காவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழியை விட, வழிகாட்டலை விட மற்ற மனிதர்களின் வழிகாட்டல் சிறந்தது என்று யாராவது சொன்னால் அவரும் இஸ்லாத்தை விட்டும் அவுட் ஆகி விடுவார். எப்படி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை விட மற்றவர்களுடைய வழிகாட்டல் சிறந்தது என்று சொன்னால் இஸ்லாத்தை விட்டும் அவுட் ஆகி விடுவார். அப்பனவே நபி அவர்களுடைய வழிகாட்டலை விட சிறந்த வழிகாட்டல் என்ன, கிடையவே கிடையாது, கிடையவே. அது காபிர்களும் ஒத்துக்கொண்ட விஷயம், காபிர்களும் என்ன ஒத்துக்கொண்ட விஷயம்தான், சிலர் மறுத்தாலும். அப்படி இது நான்காவது. இப்ப நாம கொஞ்சம் வேகமாப்போம். அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சில காரியங்கள், வணக்க வழிபாடுகள். முஸ்லிமாக இருக்கிறாரு, செயல்படுகிறார், இல்லை செய்கிறாரு, ஆனாலும் அதுல சிலதில் இவருக்கு என்ன கோபம் இருக்கு. என்னது, உதாரணத்து குர்ஆன்ல களவெடுத்தவருடைய கையை வெட்ட வேண்டும். இவர் முஸ்லீம் தான், எல்லா காரியங்களும் செய்கிறார், ஆனாலும் சொல்றாரு இது வந்து கொஞ்சம் அநியாயமா தான் படுகுது. எது, கையை வெட்டுவது மட்டும் எனக்கு கொஞ்சம் சிக்கல். அப்படி சொன்னாலும் போதும், கூடாதும் சொல்ல தேவையில்லை, இந்த கையை வெட்டுவதில் மட்டும் எனக்கு ஒரு சிக்கல் ஒன்றிக்கு என்ன சொன்னா இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிருவாரு, அவுட் ஆகி விடுவார். ஏன், அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வுடைய தூதரின் சட்டத்தில் நாம சந்தேகம் கொள்ளக்கூடாது. அதனால தான் சில விஷயங்கள் நமக்கு தெரியாட்டி என்ன செய்ய வேண்டும், பேசாம இருந்துருவோம். தெரியாம பேசினா மற்றவனை நாம் என்ன செஞ்சிருவோம், வழிகெடுத்து போட்டுருவோம். அதனால தான் உங்களுக்கு தெரியும் இந்த தயம்மம் சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருகுது. அந்த ஹதீஸ்ல என்ன வருகுது, அம்ரு இப்னுல் சாரி ஒரு சஹாபி இரவையில் தூங்கும் பொழுது அவருக்கு கொழிப்பு கடமையாகிவிட்டது. அவர் மற்ற சஹாபாக்களிடத்தில் வந்து என்ன செய்தி, நமக்கு குளிக்காமல் இருப்பதற்கு அனுமதி இருக்காண்டு கேட்டார். தண்ணி இருக்கி, ஆனால் அவருக்கு தலையில காயம். அப்ப மற்ற சகாபாக்கள் சொன்னாங்க குளிக்காம இருக்க முடியாது, குளிக்கத்தான் வேணும். ஏன், தண்ணி இருக்கா இல்லையா, தண்ணி இருந்தால் குளிக்க வேண்டும், அந்த சட்டத்தை சொன்னார்கள். அந்த சகாபி குளித்தார், குளித்த உடனே மூத்தாகி விட்டார். என்ன நடந்துச்சு, தலையில காயம். இந்த பயணம் முடிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், கதல் துமுகு, அவரை நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள், கொண்டு விட்டீர்கள். உங்களுக்கு அறிவில்லாட்டி அறிந்தவர்களிடத்தில் கேட்க தெரியாதாண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், அறிவில்லாம ஃபத்வா கொடுத்தா அங்க ஆளை கொலை செய்ய வேண்டி வரும், ஆளை கொலை செய்ய வேண்டி. இன்னும் ஒரு இடத்துல அறிவில்லாம ஃபத்வாவை கொடுத்தா ஃபத்வாவை கொடுத்தாலையும் கொலை செஞ்சு போட்டுருவாங்க. தெரியும் தானே ஹதீஸ்ல வருது, 99 கொலையை செஞ்சுட்டு 100வது ஒரு ஆளுக்கிட்ட போய் கேட்கிறாரு, இப்படித்தான் 99 பேரை கொலை செஞ்சு போட்டேன், நமக்கு ஏதாவது மன்னிப்பு எழுதிக்காண்டு. அடே 99 கொண்டுட்டியா, உனக்கு மன்னிப்பே இல்லை. அப்ப சரி, நீங்க 100வது ஆளா இருக்க, நீங்க 100வது ஆளா இருந்துக்கங்க என்று அவர்ற பாடம். சரி, இதென்னது, அறிவில்லாம ஃபத்வா கொடுத்து தன்னையும் என்ன மாய்த்து கொண்டவர் என்ற பட்டியல அவரை சேர்க்கணும், தன்னையும் மாய்த்து. அதனால ஃபத்வா வந்து என்ன, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். அப்ப எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லாஹ்வோ சொன்ன ஒரு சட்டத்திலேயாவது இவருக்கு கோபம் ஏற்பட்டால், சந்தேகம் வந்தால், அவர் என்ன, இஸ்லாத்தை விட்டும் அவுட் ஆகி விடுவார். அடுத்தது, நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்க விடயங்களை கேலி பண்ணினால். இப்ப தாடி வைக்கியது மிக முக்கியமான ஒரு சுன்னத்து, மிக முக்கியமான ஒரு சுன்னத்து. ஏன்னா ஒரு மனிதன் மரும நாளையில் எலும்பக்குள்ள முதலாவது அவருடைய வணக்கம் இங்க தான் இருக்கும். கேள்வி கணக்கு கேட்கும் போது என்ன செய்வார், இந்த வணக்கத்தோடு எழும்பிடுவார், இந்த வணக்கத்தோடு எழும்பிடுவார். இனி இவர் மௌலவி தாடி வைக்க நல்லந்தான், பொண்டாட்டி கொஞ்சம் வானம் என்று சொல்லிட்டா, பொண்டாட்டி கொஞ்சம் வானம், அப்ப பொண்டாட்டி நரகத்துக்கு என்ன உதவி செய்றா, பொண்டாட்டி நரகத்துக்கு உதவி செய்றா என்ற அர்த்தம். அப்ப தாடி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, செலாக்கள் என்ன தாடி வச்சிருக்கீங்க, அங்கலையும் நீண்டு இங்கலையும் நீண்டு, இது என்ன தாடியா என்ற என்ன செய்யறாங்க, அவரு அவருக்கு விருப்பமா வச்சிருக்காரு, அவரு விரும்பி அந்த தாடியை வச்சிருக்காரு, அது நீண்டிருந்தா என்ன, சுருண்டிருந்தா என்ன, என்ன பிரச்சனை உங்களுக்கு, இவர் என்ன செய்யறாரு, அந்த ஒருவன் தாடி வச்சிருக்கான் அசிந்தாவா இருக்கு அவனுக்கு என்று சொன்னார். இப்ப என்ன, நபியுடைய சுன்னத்தை என்ன செய்யறாரு, கேலி பண்றாரு. ரொம்ப கவனமா இருக்கணும், சின்ன விஷயம் தான், இஸ்லாத்தை விட்டே அவுட் ஆக்கிரும். அதே போல மிஸ்வாக்கு செய்யறது சுன்னத்து, எதால சரி செஞ்சுக்கலாம், அது வேற விஷயம், குச்சியை வச்சு செய்யலாம், என்ன ஒரு சாய் சேப்பிலே இந்த குச்சியை போட்டுக்கொண்டு பசுந்தாவை இருக்கு என்றார், முடிச்சு. நமக்கு விருப்பம் இல்லாட்டி அதுக்காக வேண்டி அசிங்கமாக இருக்கோம் இஸ்லாம் சொல்லல, தாடி இருந்தாலும் நல்லா வாரி என்ன செய்யலாம், எண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா அழகா வச்சுக்கலாம், அது வேற விஷயம், சப்ஜெக்ட் விளங்குதா. அப்ப எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சுன்னத்துக்களோ ஏதோ ஒன்றை நாம் என்ன செய்யக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது. கேலி பண்ணினால் இஸ்லாத்தை விட்டு அவுட் ஆகி விடுவோம், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால அதிகமாக நாம பார்த்துக்கொள்ளணும், இருக்க போறது கொஞ்சம் காலம், அதுலேயும் அமல் செய்யறது கொஞ்சம், அந்த அமல்லையும் எவ்வளோ ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அது தெரியா, எவ்வளோ இந்த நாக்கால் அழிஞ்சு போகுதோ அதுவும் தெரியா, விளங்குதா. அதனால முடியுமான அளவுக்கு இவரை கொஞ்சம் கட்டுப்படுத்தி என்ன செஞ்சுக்குவோம், வச்சுக்குவோம். இமாம் சொன்னாரு, இமாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நலவுகள் பற்றிய பட்டியலை சொல்லித்தாங்க என்று சொன்ன பொழுது, தொழுக, நோம்பு, ஜக்காத்து, இன்னம், சதக்கா, இது எல்லாம் சொல்லிட்டு இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றை சொல்லித்தரவா, சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய ஒன்றை சொல்லித்தரவான்னு கேட்டாங்க. அப்ப அவர் பார்த்தாரா, அது நல்லம் தானே, என்ன என்று சொன்னா, நாவை பாதுகாத்துக்கோ, நாவை அப்படின்ற அர்த்தம், ஒத்தனை பத்தி மோசமா பேசாம, புறம் பேசாம, கோல் பேசாம இருந்து கொண்டு தொழாம, நோம் பிடிக்காம, ஜக்காத்து கொடுக்காம இருக்கலாம் அர்த்தம் அல்ல, விளங்குதா. இத அவலோத்தையும் செஞ்சு இதால அவுட் ஆக்கினீங்கன்னா அதெல்லாம் பாலா பைத்திரும், அதெல்லாம் என்ன. எனவே அதை பாதுகாக்க வேணும் என்று சொன்னா, நீங்க செஞ்ச அமல பாதுகாக்க வேணும் என்று சொன்னா என்ன செய்யுங்க, நாம பாதுகாத்துக்கணும், இல்லாட்டி அதெல்லாம் போயிடும், அதெல்லாம் என்ன செஞ்சிடும், போய்விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு நீங்க இந்த வசனத்தை பார்க்கலாம், சூரத்து தௌபா 65-66, கேலி பண்ணுதல் கிண்டல் பண்ணுதல். ஏழாவது விடயம், இஸ்லாத்தை விட்டும் அவுட் ஆக்கக்கூடிய ஏழாவது விஷயம் என்னவென்று சொன்னால், இதுக்கு இதுல நிறைய கேள்விகள் கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு மாஷாஅல்லாஹ் அப்பாஸ் அலி மௌலவி தான் இருக்கிறார், அது சொல்லுவார், புறகு தேவைன்னு சொல்லு. சரியா, சூனியம், என்னது சூனியம், சூனியம் செஞ்சாலும் இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிருவாரு, அவுட் ஆகிடுவார். சூனியத்தை செஞ்சாலும் இஸ்லாத்தை விட்டு என்ன, அவுட் ஆகி விடுவார். அப்ப இப்ப இனி இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சூனியம் இருக்கா இல்லையா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கின்றான், நான் ஏற்றுக்கொண்டேன், அவ்வளவு தான் எனக்கு தெரியும், விளங்குதா. அப்ப சூனியத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே என்று அடுத்த கேள்வி கேட்கு, விளங்குதா. இப்ப நான் ஏற்றுக்கொண்டேன் அல்லவா, இனி அடுத்த கேள்வி, அல்லாவே சொல்றான் சூனியத்தை படிக்க வானம் என்று. படிச்சா தானே அவனை சொல்லி தரலாம், அப்படித்தானே? சூனியத்தை நான் என்னென்று படிச்சால் ஒரு மாஸ்டரா இருந்தா தான் உனக்கு டீச்சிங் பண்ணலாம். அல்லாஹ் சொல்லிட்டான் படிக்க வானம் என்று. எனவே அந்த கேள்வியே என்னது? பிழையான கேள்வி. அதுக்கு பிறகு இதெல்லாம் சென்னத்துக்கு பிறகு, சரி இப்ப எனக்கு புதைச்சி வச்சிருக்கான் ஒருவன், எனக்கு ஒருவன் புதைச்சி வச்சிருக்கான், நான் நம்பிட்டன், புதைச்சி வச்சிருக்கான், எப்படி எடுக்கிற? எடுக்கிறதுக்கும் நான் படிக்கல, எடுக்கிறதுக்கும் என்ன செய்யல, நான் அந்த கோர்ஸ் செய்யல. எனவே தெரிஞ்சா நபி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, போய் எடுத்தாங்க, விஷயம் முடிஞ்சு. தெரியலையா, இப்ப எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சில சில அவுராதுகளை ஓதச்சலி, குர்ஆன் வசனங்களை ஓதச்சலி, அதை நாம் என்ன செய்வோம், ஓதி முடிச்சுக்கொள்வோம். இவ்வளவு தான் நமக்கு என்ன தெரியும், அது எங்க வச்சிருக்கி, யாரு வச்சிருக்கி, எப்படி வச்சான், இதெல்லாம் நமக்கு என்ன தேவையில்ல. அல்லாஹ்வுடைய வேதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹான ஹதீஸில் சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் சொல்லி முடிச்சது பிறகு இப்ப இருக்கித்தான், அதுக்கு பிறகு இருக்கித்தான் அந்த விளக்கம் இல்ல, எந்த விளக்கம் இல்ல, நாம நம்புற விளக்கம் இல்ல. அப்ப என்ன விளக்கம் என்று சொன்னா, அது வந்து இப்படித்தான் அந்த கணவன் மனைவி கடையில் இப்ப அந்த கோல் மூட்டு புறம் சொல்றது, அதுதான் அங்க அர்த்தம். அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அந்த இன்ன மினல் பயானி லசஹ்ரன், சில வார்த்தைகள் என்ன, சில சொற்பொழிவுகள்ல சூனியம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அதுதான் அதுக்கு ஆதாரம். கணவன் மனைவிக்கு என்ன கோல் மூட்டி கொடுப்பது அல்லது புறம் பேசி சொல்வது, இது அதுக்கு ஆதாரம் அதான். அப்ப இந்த சூனியத்துக்கு தண்டனை என்ன தெரியுமா, கடுமையான தண்டனை. இப்ப அந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட நோக்கம், ரெண்டு சஹாபாக்கள் பயான் பண்ணினார்கள், அதை மக்கள் சும்மா ஆண்டு கவர்ந்து போய் இருந்தாங்க. சூனியம் செஞ்சா குற்றம் தானே, இப்ப அந்த சஹாபாக்களுக்கும் குற்றம் என்று செல்லும், அப்படித்தானே? அந்த சஹாபாக்கள் பெரிய பாவத்தை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். நபி அவர்கள் அப்படியா சொன்னார்கள், பயான்ல ஈர்ப்பு தன்மரிக்கன்னு சொன்னாங்க. அடுத்த விஷயம், இந்த கணவன் மனைவிகள் பிரிக்கியது, இந்த கோல் சொல்லி புறம் பேசி என்று பச்சை பிழையான கருத்து. ஏன், அரபுல கோலுக்கு தனி வார்த்தை இருக்கு, புறத்துக்கு தனி வார்த்தை இருக்கு. அது இல்லாம கோல் பேசுறதுக்கு புறம் பேசுறதுக்கு யாராவது படிக்கணுமா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், ஃபயத்அல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி, கணவன் மனைவி கடையில பிரிக்கக்கூடியதை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எங்கேயாவது ஒரு உலகத்தில் இருக்கா, கோல் பேசுறதை நான் போய் கற்றுக்கொண்டேன், புறம் பேச நான் இந்த ஹசரத்துக்கிட்ட கற்றுக்கொண்டேன், அங்க ஒரு கிளாஸ் நடக்குது, என்ன கிளாஸ், புறம் கிளாஸ், இங்கொரு கிளாஸ் நடக்குது, என்ன கிளாஸ், கோல் கிளாஸ், என்ன கோல், இந்த கோலாடுதான் கேட்பாரு, அப்படித்தானே? அப்ப இது பச்சப்பில, அல்லாவே குர்ஆன்ல கற்றுக்கொள்ளுதல் என்ற வார்த்தை சொல்லியிருக்கான். எனவே கோல் புறம் என்ற வார்த்தை அங்க பயன்படுத்துவது பிழையான வார்த்தை. காரணம், அதுக்கு தனி சொல்லிருக்கு, இரண்டாவது அதை கற்றுக்கொள்வதற்கு யாரும் அது தேடி போக வேண்டிய அவசியம், தானாக என்ன வாரதுதான், ரைட்? அப்ப எனவே இதுல பூரண விளக்கம் இன்ஷா அல்லாஹ் இங்கே ஆக்கலிருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்க. நான் சின்ன ஒரு பகுதி. அப்ப எனவே சூனியம். அடுத்தது, காபிர்கள், அதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக காபிர்களுடன் என்ன செய்யறது, சேர்ந்து செயல்படுவது. இப்ப சிரியாவில் நடக்கிறது போல, சிரியாவில் நடக்கிறது போல இன்றைக்கு இமாம் அவர்கள் ஹொத்துபாவில் பெரிய துவா ஒன்று செய்தார்கள். உண்மையாக கவலைக்குரிய என்ன விஷயம்தான். இன்றைக்கு காபிர்களோடு சேர்ந்து முஸ்லீம் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்களையும் முஸ்லீம்களையே துண்டு துண்டாக அப்படி மரங்களை வெட்டி போடுவது போன்று முஸ்லீம்கள் என்ன செஞ்சிருக்காங்க, சுன்னி முஸ்லீம்கள் அப்படியே கொண்டு போட்டிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கே கவலை. இருந்தாலும் நாம் அதை இங்க பிரபல்யமாக்க வரல, அப்படித்தானே? அது நமக்கு தேவையில்ல. அந்த மக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும், எங்களுடைய தொழுகைகளில் தனிப்பட்ட முறையில். எனவே அவர்கள் அவ்வளோ பேரும், யாரு ரஷ்யாவோட சேர்ந்து கொண்டு அல்லது பஷாரோட சேர்ந்து கொண்டு இப்படி அடிக்கிறாங்களோ முஸ்லீம்களுக்கு, அவ்வளோ பேரும் என்னதான், காஃபிர்ன்றதில் எந்த சந்தேகம் இல்லை. எனவே முஸ்லீமாக இருந்து கொண்டு காபிர்களோட சேர்ந்து முஸ்லீம்களை அழிப்பதற்கு வழங்குதா வந்தால் அவரும் என்ன இஸ்லாத்தை விட்டு அவுட் ஆகிடுவார். அந்த வேலை இப்ப சிரியாவில் நடந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் எங்களை அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அடுத்தது 9வது விஷயம், இதுவும் கொஞ்சம் முக்கியமான விஷயம், எல்லாம் முக்கியம், மிக முக்கியம் என்று போட்டுக்கோ, மிக முக்கியம். என்னது என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்திலிருந்து எனக்கு மட்டும் கொஞ்சம் சைடுல போய் நிக்கலாம். எதை போல? மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்திலிருந்து ஹலிர் அலைஹி ஸலாம், ஹிதர் ஹிதர் என்று சொல்லுவோம், அது ஹலிர் தான் சரியானது, ஹலிர் அலைஹி ஸலாம் அவர்கள் எப்படி வேறுபட்டு இருந்தார்களோ அதே போன்று எனக்கு நபி அவர்களுடைய மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி நிக்கலாம். அது யாரு அப்படி ஆக்கள் இருக்காங்க? இடத்துல இருக்காங்க. அவங்க யாருன்னு சொன்னா தரீக்காவாதிகள், தரீக்காவாதிகள். என்ன செய்தி நீங்க தொழல் ஆண்டு கேட்டா, தொழுதுட்டனேன்னு வருது. தொழுதுட்டனே, இப்ப நானும் நீங்களும் இப்பதானே காய்ச்சி கொண்டிருந்தேன், நீங்க இங்கே இருக்கீங்க, நான் தொழுதுட்டு வாரன், நான் தொழுதுட்டன். எப்படி தொழுதீங்க? காபத்துல்லாவில் தொழுது, காபத்துல்லாவில் தொழுதன். அப்ப நாம சொல்லணும், சரியா சொல்லிட்டீங்க நீங்க, இப்ப வார முசல்லாவில் காபத்துல்லா இருக்கி, இப்ப வார முசல்லாவில் காபத்துல்லா இருக்கி, அப்படித்தான் நாம நினைக்கணும் என்று சொல்லணும். என்ன என்று சொன்னா, அவர் அப்படியே இருந்தாராம், உள்ளத்தால என்ன செஞ்சிட்டாராம், தொழுதுட்டாராம். அது ஸ்பெஷல் அவருக்கு மட்டும். அந்த மூசா அலை சலாத்துடைய அந்த சட்டத்திலிருந்து ஹிதர் அலை சலாம் எப்படி ஒதுங்கி நின்றாரோ அது தனி சப்ஜெக்ட், அப்படி ஒன்றும் கிடையாதாங்க. அதை மாதிரி ஒரு ஆதாரம் எடுக்கிறார். அப்ப ஒரு சகோதரரோடு நானும் காய்ச்சி கொண்டிருந்தேன், அல்லாஹும் அஃபுல்லஹு வர்ஹமும் மௌத்தா பைத்தார், இப்படித்தான் ரெண்டு பேரும் காய்ச்சி ஃபுல் கதை போகுது. அப்ப இஷாவுடைய டைம், நான் இஷா தொழுதுட்டு வந்தேன், கேட்டேன், நான் தொழுதுட்டேன் என்றார். காலுக்கு மேல காலை போட்டுக்கொண்டிருக்கிறார், தொழுதுட்டேன்றார். அப்ப என்னன்னு கேட்டேன், காபத்துல்லாஹ் தான் நல்ல விஷயம். அப்ப நான் கேட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜி செய்யறதுக்கு வாகனத்தில் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? சஹாபாக்களே, நீங்கள் எல்லாரும் போங்க, எனக்கு எல்லாம் படிச்சு முடிச்சு இப்ப நான் கடைசி கட்டத்தில் இருக்கிறேன், நான் மதீனாவில் இருந்து கொண்டு என்ன செய்வன், மக்காவில் எல்லா வேலையும் செய்வன், அங்க காபத்துல்லாவில் தொழுவன், அரஃபாவுக்கும் போவன், முஸ்தலிஃபாவுக்கும் போவன், எல்லாம் செய்வன். அப்படி சொன்னாங்களா? இல்ல. அப்ப நான் சொன்னேன், மாஷா அல்லாஹ், நபியை விட உங்களுக்கு ஒரு பவர் ஒன்று இருக்கே என்ன, ஏசி போட்டார் அந்த விளங்குதா, நபியை விட ஒரு பவர் இருக்கேன்னு சொன்ன ஏசி போட்டார். அது உண்மையா அவருக்கு பொருந்தேல தானே. அப்ப என்னன்னு சொன்னா, இந்த தரீக்காவாதிகள், இந்த என்ன ஷரீஅத்து, தரீக்கத்து, ஹகீகத்து, மஆரிஃபத்து என்று சொல்லி நாலு கொத்து இருக்கு. எத்தனை கொத்து? காக்கத்து, அரக்கொத்து, முக்கா கொத்து, ஒரு கொத்து. எப்படி இதுல நாலாவது படித்தரம் வந்தா அவருக்கு என்ன ஹலால் ஹராம் எல்லாம் ஹலாலாகும். செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் அவரை விட்டும் விழுந்து விடும், செய்ய தேவையில்லை. புலங்குதான், அதனாலதான் தொழுகிறல்ல, நோம்பு பிடிக்கிறல்ல, மற்ற வணக்கங்கள் செய்யறல்ல. ஏன் கேட்டா, அது நீங்க சின்ன புள்ள, எங்களுக்கு அது நீங்க சின்ன புள்ள, இன்னும் சரியத்துல நீங்க இருக்கிறீங்க. அப்ப நான் கேட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பருவ வயதை அடைந்தால் பெரிய புள்ளன்னு சொல்லியிருக்காங்க, அப்படித்தானே? நீங்க என்ன பார்த்து சின்ன புள்ளன்னு சொல்றீங்களே, விளங்குதா? அப்படி எல்லாம் இருக்கு. அப்ப அதனால இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னு சொன்னா, அதாவது வஅபுது ரப்பக ஹத்தா யத்தியக்கல் யக்கீன், உறுதி வரும் வரைக்கு அல்லாஹுவை வணங்கு, உறுதி வந்து விட்டது என்று சொன்னால் வணங்காத என்று அவங்களோட கருத்து. இத சஹாபாக்கள் விளங்கினாங்களா இல்லையா? நபி அவர்கள் படித்தாங்களா இல்லையா? அப்ப அவங்களுக்கு அந்த விளக்கம் வரலையா? அர்த்தம் என்ன? மரணம் வரும் வரைக்கும் என்றுதான் அதன் அர்த்தம், மரணம் வரும் வரைக்கு வணங்க வேண்டும் என்பது. எனவே இப்படி பொய்யான கருத்துக்களை வச்சுக்கொண்டு இஸ்லாத்திலிருந்து ஒதுங்கி இருக்கின்றார்கள். இவர்களும் என்னதான், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார். தெரியாம செஞ்சா அல்லாஹு அலம், ஆனா விளங்கப்படுத்தின செஞ்சா என்ன, இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுவார். 10வது அம்சம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய மார்க்கத்தை புறக்கணித்தல், அல்லாஹுடைய மார்க்கத்தை புறக்கணித்து வாழுதல்.
ரைட். என்னன்னு சொன்னா, புறக்கணித்து வாழுதல்னு சொன்னா, இஸ்லாத்தை படிக்கிறதும் கிடையாது, அதை கொண்டு அமல் செய்யறதும் கிடையாது. இதுதான் புறக்கணித்தல். இஸ்லாத்தை படிப்பதும் இல்லை, அதை கொண்டு அமல் செய்வதும் கிடையாது. பேர் என்ன? முஸ்லிமுடைய பேர். விளங்குதா? எல்லாரையும் போல இவர் போவார், வருவார், தொழில் செய்வார், எல்லாம் செய்வார். மார்க்கத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மார்க்க காரியங்களை செய்கிறாக்களோட கொஞ்சம் கோபமும் தான் கொஞ்சம். இப்ப நீங்கெல்லாம் மாஷா அல்லான்னு சொல்லி அல்லாட பெரிய கிருபை, உண்மையாகவே அது சந்தோஷமான செய்தி. என்னன்னு சொன்னா, இது வந்து முத்தஆவினீன்களாக, உதவியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இங்க வந்திருக்கீங்க, அப்படித்தானே? அப்ப உதவியாளர்கள் இல்லாம எல்லாரும் வாங்கினா எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? இது பெரிய ஒரு புரோகிராம் செய்யற மாதிரி தான் இருக்கு எனக்கு, விளங்குதா? அப்ப மாஷா அல்லாஹ், நீங்க இந்த பணியை அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு தஆலா உங்களுக்கு, உங்களை விரும்பி தெரிஞ்செடுத்திருக்கேன். இப்ப நான் பின்னால சொல்லுவேன், விளங்குதா? இதை நீங்க மிகவும் பெரிய ஒரு பாக்கியமாக கருத வேண்டும். தெரியாத விஷயங்களை மௌலை மாட்ட வந்து படிச்சாச்சிலும் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அதனால உங்களுக்கு ரெண்டு விஷயம் கிடைக்குது, மார்க்கத்தை கற்று அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குது. அப்ப இந்த பத்தாவது அம்சத்திலிருந்து நாம என்ன செய்ய மாட்டோம், அவுட் ஆகவே மாட்டோம். இதுல இருந்தா அவுட் ஆகவே கற்பதும் கற்று கொடுத்தலும் இந்த ரெண்டும் என்ன செய்யும், எங்களுக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும். எனவே இப்ப நாங்க இவ்வளவு நேரமும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இதைத்தான் நாம் என்ன செஞ்சோம் பாட்டு. அதனுடைய கருத்து என்ன, அதுக்குரிய சிறப்புகள் என்ன, அதுக்குரிய அந்தஸ்து என்ன, அதனுடைய ஃபர்லுகள் என்ன, அதனுடைய ஷர்த்துகள் என்ன, அதை முறிக்கக்கூடிய காரியங்கள், இஸ்லாத்தை விட்டு அவுட் ஆக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்றதை நாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம்.